கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிற்கும்படிக்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காகவும், இந்த நாளில் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி நம்முடைய பரிசுத்த ஆராதனை எடுக்கும்படியாக நம் அனைவருக்கும் கிடைத்த இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தின் மத்தியில தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும் வகையில் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்த ஒரு அனுபவத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். முன்பதாக சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்தின் இந்த பரம அழைப்பில் கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தில் பாத அங்கங்களாகும் ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் உணர்ந்தோம். அந்த வாய்ப்புக்குள்ள நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துட்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாஸ் ஓவர் நாம கடந்து வருவதற்கு தேவன் ரொம்ப பெரிய கிருபை செய்தார். அதன் மூலம் ஒரு புதியதொரு வருடத்தை நம்ம கரங்களை நாம பெற்றிருக்கிறோம். செய்து கொண்ட அந்த பொருத்தனையை நினைவு கூர்ந்து தேவனுடைய சித்தத்தை நம்முடைய மாம்சீக தேகத்தில் நிறைவேற்றவும், இந்த உலகத்தின் மத்தியில அவருடைய பரிசுத்தவான்களின் மத்தியில நிறைவேற்றுவதற்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு நீடித்து தரப்பட்டிருக்கு. சிறு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்ட ஜீவியத்தில் நாம இருக்கும் போது நமக்கு சில வசனங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும். அதை நாம் முழுவதும் விசுவாசிக்கிறோம். உதாரணம் பிலிப்பியர் 1:29 வசனம்.
ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் இயேசுவின் இடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவரோடு பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. வசனம் கவனிச்சீங்களா எல்லாரும்? அந்த ஜீவனோட உட்கார்ந்து இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். சோ, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. சோ, இங்கிலீஷ்ல இட் இஸ் அ கிஃப்ட். என்னன்னா, இந்த அருளப்பட்டிருக்கிறது என்பது அந்த அருள் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் அது ஒரு கிஃப்ட். தேவன் நமக்கு இந்த அழைப்புல கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பரிசு. நம்முடைய கர்த்தருக்காக அவர் பட்சத்துல நீதிக்காக பாடுபடுகிறதுக்கு நாம பெற்றெடுக்கிற ஒரு வாய்ப்பு. சோ, இதுதான் இந்த சுவிசேஷ யுகத்தின் கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு. இந்த பாடுகளின் வழியாகத்தான் நாம பரிபூர்ணமாக்கப்படுவோம். இந்த பாடுகளின் வழியாகத்தான் குமாரனுடைய சாயலை நாம தரித்துக் கொள்ள முடியும். இந்த பாடுகளின் வழியா தான் நாம் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதுனா என்ன என்று நாம் அங்க தெரிஞ்சுக்கொள்வோம். சோ, இந்த வசனம் உங்களுக்கு இது புதுசு இல்ல, இந்த கருத்து புதுசு இல்ல. ஆனாலும் இதைய நினைவுபடுத்திட்டு இன்னைக்கு நாம பார்க்கிற ஒரு சின்ன சம்பவத்தை நாம தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது போன்ற இன்னும் அநேக வசனங்கள் நாம அங்க சொல்லலாம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட. இந்த கண்டிஷன் அடிப்படையில தான் நாம இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோம். இந்த ஹால்குள்ள வரோம் இல்லைங்களா? அவரோடு கூட பாடுதல் முதல்ல இப்போ அதைய நிறைவாய் செய்து முடிப்போம் என்றால் மறுமையில அவரோடு கூட நமக்கு ஆளுக்கு. சரி, இது தெரிஞ்சிருந்தோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் படியே தேவன் நம்முடைய பூரணமாக்கப்படுதலுக்காக, நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக, குமாரனுடைய சாயலுக்கு நம்ம வளருவதற்கு ஏதுவா நிறைய பாடுகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சரீர பிரகாரமா மாம்சத்துல நிறைய பாடுகள் நமக்கு இருக்குது. அது நோயா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். அதே போல குடும்பங்கள்ல, குடும்ப உறவுகள்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், புரிந்து கொள்ளாமை, அதன் மூலம் அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லாட்டி அம்மா அப்பா பசங்களுக்கா இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ளேயாக இருக்கலாம். சோ குடும்பத்துல ஃபேமிலி ட்ராஜடிஸ், குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு பாடுகள் இது அனுமதிக்கப்படுவது கூட நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பெரிய பாடுகள் சொல்லும் போது விசுவாச வீட்டுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இல்லாம போயிடும், திடீர்னு அன்பு தணிஞ்சு போயிடும், சில வினோதமான பாடுகள் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அறுவடையில இன்று நாம வெளியே கால் வைத்து போகும் போது அங்க பயர் சபைகள் மூலம் நமக்கு உலகத்தின் மூலம் நிறைய பாடுகள் இருக்குது. இப்படி நாம பெரிய லிஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிலுமே தேவன் நமக்கு நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள் அங்கு அனுமதிக்கிறார். யாருக்கு அனுமதிக்கிறார்? அவரோடு கூட பாடுபட நமக்கு அருளப்பட்டிருக்குது என்று விசுவாசிக்கிற நமக்கு. பாடுபட்டால்தான் அவரோடு கூட நமக்கு ஆளுகை என்று விசுவாசிக்கிற நமக்கு தேவன் இந்த மாதிரி அநேக பாடுகள் அங்கு அனுமதிக்கும் போது சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த கேள்வியே உங்களுக்கு சந்தோஷமா இல்ல? தேங்க்யூ சிஸ்டர், இல்லைங்களா? ஆனா நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அந்த பாடுகள் மத்தியில போகும் பொழுது தான் நாம மண்ணு, நாம வெறும் மாம்சம் தான் நமக்கு தெரியும். நம்ம சொல்றோம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், கொள்ளுகிறோம் என்று தான். ஆனா உண்மையிலே அப்படி இல்ல. நிறைய சமயங்கள்ல மனம் தளர்ந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம். நிறைய காரியங்கள் நம்ம அங்க செய்யறோம், எல்லாருக்கும் நமக்கு அங்க தெரியும். சோ இந்த பாடுகள் மத்தியில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சப்ஜெக்டினுடைய ஒரு சின்ன கருப்பொருள் உங்களுக்கு நாம அங்க வைக்கணும். ஒரு சின்ன சம்பவத்தை நாம தியானிக்க போறோம். கண்டிப்பா அது தேவன் நமக்கு இந்த கோணத்துல ஆசீர்வதிச்சு தருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சோ பாடுகளின் மத்தியில தேவன் நம்மை அனுமதிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அவரிடத்துல மரண பரியந்தம், அதாவது மரணமே வந்தாலும் அவருக்கு உண்மையா இருப்போம் என்று நம்ம உடன்படிக்கை அவரிடத்துல செய்தவர்களாகவும் நம்ம அங்க இருக்கிறோம். சோ இப்படி இருக்கிற நாம் இந்த பாடுகளின் மத்தியில என்ன மாதிரி மனநிலைய நாம வெளிப்படுத்துவது தேவனுக்கு பிரியமா இருக்கும், எந்த மாதிரி ஒரு கிரியைகளை வெளிப்படுத்துவது தேவன் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு புது சிருஷ்டி, நாம தேவனுடைய ஊழியர்கள், அவருடைய சித்தத்துக்காகவே ஜீவித்திருக்கிற ஜனங்கள், ஆனா சொந்த சுய விருப்பு வெறுப்புகளுக்கு மறிச்சிருக்கிற ஜனங்கள் என்கிறவர்களா நாம் இருப்போமே. ஆனால் இந்த பாடுகள் உபத்திரவங்களின் மத்தியில நாம எப்படி இருக்கணும் என்பதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை இன்னைக்கு நாம தியானிக்கிறோம். இது அப்போஸ்தல் பேதுருவினுடைய வாழ்க்கையில அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்போஸ்தல் பேதுரு கடந்து வந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு நாம தியானிக்கிறோம். இது அப்போஸ்தல் 12 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, 11 முதல் 11 இப்ப அந்த வசனங்களை நாம வாசிக்கலாம்.
அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலியும் இரண்டாம் காவலியும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான்.
ஓகே, இதுதான் அந்த சம்பவம் சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தல் பேதுரு சிறைப்பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார். அற்புதமான வகையில தேவன் அவருடைய தூதனை அனுப்பி பேதுருவை அந்த சிறைப்பிடிப்புல இருந்து சிறையில இருந்து விடுதலை செஞ்சான். அவ்வளவுதான் சம்பவம். ஆனா இந்த சம்பவம் நமக்கு சில பிரயோஜனமான பாடங்களை நமக்கு அங்க தருவது என்று நாம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா இப்ப நாம இன்ட்ரோடக்ஷன்ல பேசணும் சில வசனங்கள். கர்த்தர் இயேசுவோடு கூட நாம பாடுகள் நிச்சயமா அனுபவிக்கணும். அந்த அவருடைய பாடுகள்ல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த பாடுகளை நிறைவேற்றுவது தேவ சித்தம். இதெல்லாம் அறிஞ்சு நாம இருந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் வரும் பொழுது நிறைய நெகட்டிவ் சிந்தனைகள், தேவன் அங்கீகரிக்க முடியாத சில காரியங்கள், மனநிலைகள் வெளிப்படுத்தும். சோ அப்படி இருக்கும்போது இந்த பாடுகள் மத்தியில உண்மையிலேயே ஒரு பரிசுத்தவான், உண்மையிலேயே அர்ப்பணிச்ச ஒரு புதிய சிருஷ்டி எப்படி இருப்பார் என்பது நம்ம இந்த சம்பவத்துல அப்போஸ்தல் பேதுருவை நம்ம கவனிச்சு பார்க்கணும், பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல இந்த பாடுகள் மத்தியில நம்ம இருக்கும் போது தேவன் இடத்துல இருந்து நமக்கு என்ன இருக்குது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இது நம்ம இப்ப இந்த சம்பவத்துல நம்ம அங்க பார்க்கலாம். சோ சம்பவங்கள் முதல் வசனம் நீங்க வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா, யார் இந்த ஏரோது ராஜா? சோ இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த போது குழந்தையா இருந்த போது அவர் நிமித்தம் அங்க பெத்லகேம்ல இருந்த குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணினாங்க, வெட்டப்பட்டாங்க. சோ அந்த அந்த குழந்தைகளை வெட்டுவதற்கான கட்டளை ஏரோது தான் கொடுத்தார். அவர் இல்லை, இவரு மகன் இல்ல, இவரு அப்புறம் யாராச்சும் இருக்கணும், பேரன்தான் இருக்கும், பேரன்தான், சரிங்களா? கரெக்ட். அப்போ அவர் வந்துட்டு இங்கிலீஷ்ல ஹெரோட் த கிரேட், பெரிய பெரிய ஏரோது அப்படி என்று அங்க அவரை சொல்லுவாங்க. அவருடைய பேரன் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏரோது ராஜா. அவர் பேரன் மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் போது பிலாத்து ஒரு ஏரோது கிட்ட அனுப்புறாரு பாத்தீங்களா, அந்த ஏரோது இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணி நிந்திச்சு சிகப்பான மேலங்கிய தரிப்பிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு பாத்தீங்களா. அந்த ஏரோதுக்கு உறவுக்காரர் கூட இவர். சோ அந்த முந்தின ஏரோதுக்கு பேரன், இயேசு கிறிஸ்துவை நிந்திச்ச ஏரோதுக்கு ஏதோ ஒரு வகையில உறவுக்காரர் இந்த ஏரோது. இவர் பேரு அக்ரிப்பா, சரிங்களா? சோ இந்த ஏரோது தான் இன்றைய சம்பவத்துல நம்ம அங்க பாக்குறோம். சோ இவர் இஸ்ரேல் ஜனங்கள் மீது ஆளுகை செய்துட்டு இருந்த போது அந்த ஜனங்களை, அதாவது யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக சில வினோதமான விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். நிறைய சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ரீஃபரன்ஸ்ல. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு நாம இங்க பாக்குறோம். என்னன்னா பாருங்க, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இன்னைக்கு நாம பாக்குற சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதுக்கு பின்பு 12 வருஷம் கழிச்சு நடந்த சம்பவம். ஆதிகால சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொஞ்சம் வழிநடத்தப்பட்டு நல்லா வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிற ஒரு காலப்பகுதி. பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த சம்பவம் தான் இது. என்ன பண்ணிருக்கிறார் இந்த ஏரோது ராஜா? அப்போஸ்தலர்கள் மிக முக்கியமான ஒரு அப்போஸ்தலன் யாக்கோப். யார் இந்த யாக்கோப்? வசனத்துல யோவானுடைய சகோதரன். அதாவது இயேசு கிறிஸ்து எப்பயுமே பேதுரு, யாக்கோப், யோவான் மூன்று பேரை கூட்டிட்டு போவார் இல்லைங்களா? அந்த யாக்கோபு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோப். இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட அப்போஸ்தலர்களுக்கு ஒரு லீடர் மாதிரி இருந்திருக்கிறார் அந்த காலத்துல. அந்த யாக்கோப இந்த ஏரோத் என்ன பண்ணிருக்கிறார்? கொலை செய்திருக்கிறார். தலை துண்டிச்சு கொலை செய்திருக்கிறார். வசனம் பார்க்கிறோம் மூணாவது வசனத்துல, அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு. பாத்தீங்களா? யாக்கோப எப்ப இந்த ஏரோத் கொலை செய்தாரோ அது நிமித்தம் யூதர்கள் சிலர் சந்தோஷமாயிட்டாங்க. உண்மையிலே யார் சந்தோஷப்பட்டிருக்கணும் யூதர்கள் அப்படின்னா, நாம நினைக்கிறது அந்த மத தலைவர்கள். அதாவது ரொம்ப யூதர்கள் மீது ஆதிக்கம் உள்ள சிலர், பரிசெயர், சதுசெயர், வேத பாரகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த யாக்கோபுவ இந்த ஏரோது கொலை செஞ்சத உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இது ஏரோது கவனிக்கிறார். கவனிச்சுட்டு பாருங்க, அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பாருங்க, இவர் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, ஜனங்களை இன்னும் திருப்தி படுத்தணும்னா நாம இன்னும் ஒரு அப்போஸ்தலனை பிடிச்சு கொலை செய்யலாம் என்று சொல்லிட்டு, அதே போல அப்போஸ்தலர்கள் முக்கியமானவரா கருதப்பட்ட பேதுருவை அவரு பிடிப்பதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் கட்டளை கொடுத்த உடனே அவர் பிடிக்கப்படல. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்றது. ஏன்னா இங்கிலீஷ்ல வசனங்கள் அப்படித்தான் இருக்கு. அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், கொஞ்ச நாள் பேதுருவை தேடி இருக்கிறாங்க, ஆனா யாரும் பேதுருவை பிடிக்க முடியல. ஆனா இந்த பாஸ் ஓவர் சமயம் நெருங்குச்சு. அப்போ பஸ்காவனுடைய நாட்கள் அங்க இஸ்ரேல்ல நெருங்கி வந்த போது பேதுரு அவங்க கையில மாட்டிட்டார். எப்படி மாட்டிட்டார், ஏன் மாட்டிட்டார் அப்படின்னா, பொதுவா அந்த சமயத்துல எல்லா அப்போஸ்தலர்களுமே ரொம்ப ஜாக்கிரதையா இவங்களுக்கு பயந்து ரொம்ப ரகசியமா தங்களை மறைத்து கொண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இது பஸ்காவுடைய நாட்களா இருந்ததுனால யூதர்களுக்கு ரொம்ப பரிசுத்தமான காலப்பகுதி. கண்டிப்பா எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து மற்ற பகுதிகளில் இருக்கிற சபை விசுவாசிகள் சில தெய்வீக ஆலோசனை வழிநடத்தல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி. அப்ப சகோதரர்களுக்காக ஊழியம் செய்வதற்கென்று அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்ணிருந்திருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கணும். என்னதான் தங்களுக்கு தங்களுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட, பரவாயில்லை, இது பாஸ் ஓவர் டைம், நம்ம வந்துட்டு சகோதரர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்றுட்டு இவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார், மாட்டிட்டார். அந்த அந்த சூழல் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. பாப்போம், அவரை பிடிச்சிட்டு ஏரோது சிறையில அங்க அடைச்சு வச்சுட்டார். ஆனா என்ன விஷயம், இது பஸ்காவின் நாட்களா இருக்கிறதுனால அவரை உடனே அவரால் என்ன பண்ண முடியல, கொலை செய்ய முடியல. உதாரணத்துக்கு யாக்கோப பிடிச்சிருக்கிறாரு, பிடிச்ச உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, கொலை செஞ்சிருக்கிறார். ஆனா பேதுருடைய விஷயத்துல அந்த மாதிரி ஏறுவதனால செயல்பட முடியல. ஏன்னா அது பஸ்காவின் நாட்களும் பொழுது எல்லா யூதர்களுமே எல்லா பட்டணங்கள்ல இருந்து எருசலேமுக்கு கூடி வந்திருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அதை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, இவரு இந்த பஸ்காவின் நாட்கள் முடிஞ்ச உடனே பஸ்காவுக்கு அடுத்த நாள் பேதுரு என்ன பண்ணிடலாம், அவரை கொலை பண்ணிடலாம் என்று நினைச்சிட்டு அவர் அங்க சிறையில அங்க வச்சிருக்கிறார். இதுதான் இந்த சூழல், சூழலினுடைய பின்னணி என்று நம்ம அங்க பாக்கிறோம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஆக்சுவலி இது பஸ்கா சப்ஜெக்ட் இல்ல, ஆனா அந்த சமயங்கள்ல நம்ம மெடிடேட் பண்ணலாம். பாருங்க, இது அப்போஸ்தலர்களுக்கு கூட பஸ்காவின் நாட்கள் எப்படி இருந்திருக்குது, சோதனை நாட்களாக அங்க இருந்திருக்கு. அப்போஸ்தலர் பேதுரு அங்க சிறையில பிடிக்கப்பட்டு அங்க போடப்பட்டிருக்கிறார் என்று அங்க பாக்கிறோம். சோ இது கண்டிப்பா அது நமக்கு கூட அது ரொம்ப அருமையா பொருந்தும். சோ அதுதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வருஷம் நம்ம கடந்து செல்வோம். சரி, அது மைண்ட்ல நமக்கு அங்க இருக்கட்டும். சோ இப்படி இருக்கிறார். இப்ப நீங்க வசனம் வாசிக்கலாம்.
ஆமா. சோ இங்க நாம அங்க பாக்குறோம் அவர் மீது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அங்க போடப்பட்டிருக்குது என்று. அதாவது அவனை பிடிச்சு சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாருங்க என்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி அங்க அப்போஸ்தல் பேதுருக்கு அங்க ரோம் அரசாங்கம் அங்க கொடுத்திருந்துச்சுன்னா ஏதாவது புரியுதுங்களா இது நமக்கு? அடேங்க அப்பா, கணக்கு கரெக்டா போட்டீங்க சிஸ்டர். ஆனா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அதுதான் நான் கேட்டேன். அதுவும் கரெக்ட், பட் எப்படி ஷிஃப்ட் இருக்கும்? வெரி எக்ஸாக்ட் சிஸ்டர், கரெக்ட். அது சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. பாருங்க அங்க என்னன்னா என்ன சொல்றாரு, அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகர். அப்படின்னா ஒரு வகுப்புல எத்தனை போர் சேவகர் இருப்பாங்க? 4, சரிங்களா? போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒரு கிளாஸ் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு யூனிட் சொன்னோம்னா ஒரு 4 போர் சேவகர்கள். அது மாதிரி எத்தனை யூனிட் இருந்திருக்கு? 4 யூனிட் கிட்ட 4 யூனிட் யார பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம்? பேதுரு பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம், கரெக்ட். அதுதான் ஒரு நேரத்துல வந்து 4 பேர் அங்க பாதுகாப்பாங்க. யூதர்கள் வழக்கத்துல நைட் வந்து எத்தனை பாகமா பிரிக்கப்படும்? 4 ஜாமங்கள், 6 to 6 மணி வரைக்கும். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6. சோ இந்த 4 ஜாமங்கள் இருக்கும். சோ ஒரு 4 சேவகர்கள் ஒரு ஜாமத்துல டியூட்டி பார்ப்பாங்க. அந்த ஜாமம் முடிஞ்சோம் வச்சு அப்படின்னா அந்த 3 மணி நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஜாமத்துக்கு இன்னொரு 4 போர் சேவகர்கள் அங்க வந்து அங்க பார்ப்போம். இது வழக்கம், உங்களுக்கு நினைவு இருக்கா? நம்ம இப்பதான் பஸ்கா எல்லாம் முடிச்சோம். கர்த்தர் இயேசுவினுடைய அந்த அவரை சிலுவையில அறைய கொண்டு போகும் போது, சிலுவையில அரைஞ்சிட்ட போது அவருடைய மேலங்கிய வந்து சீட்டு போட்டு பிரிச்சாங்க. எத்தனை பாகமா பிரிச்சாங்க? ஏன் 4 பாகமா பிரிச்சாங்க? அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன் 4 பேர் இருந்தாங்க? சோ இது ரோமன் சிஸ்டம் பாத்தீங்களா, இது ரோமர்களுடைய வழக்கம். இவங்க இப்படித்தான் பாப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற எங்கேயாவது 3 மணி நேரம் ஷிப்ட் எங்கேயாவது இருக்கா? எவ்வளவு உஷாரா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக 3 மணி நேரத்துக்கு 4 பேர். எவ்வளோ இது வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த பாடத்துல இது நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா, அப்போஸ்தலர்களின் மீது சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை. இங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, த பவர் ஆஃப் சேட்டன். ஆனா இதே இந்த சம்பவத்துல நம்ம பார்ப்போம் தேவனுடைய வல்லமையும் பார்ப்போம், ஜபத்தினுடைய வல்லமையும் கூட நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்ப நம்ம அப்போஸ்தல் பேதுரு இந்த பாதுகாப்பின் மத்தியில பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அளவுக்கு சாத்தானுடைய வல்லமை இங்க அப்போஸ்தலர்களுக்கு விரோதமா இருந்துச்சுதான் பார்க்கணும். சோ இப்படி 16 பேர், 4 பேராக நான் ஒரு ஜாமத்துக்கு பாதுகாக்கும் வகையில் அங்க பேதுரு வந்துட்டு அங்க சிறையில போடப்பட்டிருந்தார். அதுவும் எப்படி இருந்தார்? வசனம் வாசிங்க. அப்படி நீங்க வசனம் எங்க வாசிக்கணும்னா 6 வசனம் வாசிங்க.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள்.
பாருங்க எப்படி அந்த 4 பேர் பேதுரு எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பாதுகாக்கிறாங்க? 4 பேர்ல 2 பேரு பேதுருனுடைய ரைட் அண்ட் லெப்ட்ல இருப்பாங்க. ஒருத்தர் பேதுருனுடைய வலது கையில சங்கிலி போட்டு அவர் கையில சங்கிலியை போட்டு நிப்பார். இன்னொருத்தர் இடது கையில சங்கிலி, அவரு கையில சங்கிலி போட்டு நிப்பாங்க. பாத்தீங்களா, இப்படி பேதுருடைய 2 கைகளையும் சங்கிலி போடப்பட்டிருக்கும். ஒருத்தர் இங்க இருப்பா, இன்னொருத்தர் இங்க இருப்பார். அப்புறம் ஒருவேளை இதுதான் செல்லுன்னா இங்க பேதுரு பக்கத்துல அப்படி 2 பேர் நிப்பாங்க. ஒருத்தர் இந்த கதவுக்கு வெளிய அங்க பாதுகாத்துட்டு இருப்பார். இன்னொருத்தர் இந்த செல், இந்த சிறைச்சாலைக்கு வரக்கூடிய பாதை இருக்கு பாருங்க, பாதை கீழே வழி நடுக அவர் ரோந்து போயிட்டு இருப்பார். இப்படித்தான் அந்த ஒரு பாதுகாப்பு பேதுருக்கு அங்க போடப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பேதுரு வந்துட்டு அங்க இருக்கிறார். இப்படி இருக்கும் போது அஞ்சாம் வசனம் பாக்குறோம். என்ன அஞ்சாம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா,
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்.
பாருங்க, பேதுரு அந்த சூழ்நிலையில சிறைச்சாலையில மாட்டிட்டார். அதைய கேள்விப்பட்ட சபை அவருக்காக நைட் முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சபைக்கு ரொம்ப ஒரு ஒரு சோதமான ஒரு செய்தி. ஏன் தெரியுங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு முக்கியமான அப்போஸ்தலன்னு இழந்து போயிருக்கிறாங்க. அவர் யாரு? யாக்கோப். இப்போ யாக்கோப் இல்லாத சமயத்துல கண்டிப்பா இவங்களுக்கு பேதுருடைய ஊழியம் மிக மிக அவசியம், ஒரு பொக்கிஷமா இருந்திருக்கும். அது பேதுரு அவன் உயிரோடு இருப்பது சபைக்கு ஒரு பெரிய பலன், ஒரு தைரியம், அவங்களை ஆவிக்குரிய வகையில வழி நடத்தக்கூடிய ஒரு மூத்த அப்போஸ்தலன் இருக்கிறது. ஆனா இப்ப அவரையும் கூட சிறையில பிடிச்சு வச்சுட்டாங்க, அவரையும் கூட கொலை செய்ய போறாங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமா இங்க சபை அங்க பாருங்க நைட் முழுக்க ஜபத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, தேவன் கிட்ட ஜபிக்கிறாங்க. உங்களுடைய சித்தம் இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர் பேதுரு நீங்க என்ன பண்ணிடுங்க, எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது நீங்க விடுதலை ஆக்கணும், இதுதான் இவங்களுடைய ஜபம். ஒருவேளை இந்த ஜபத்துல இவங்க என்ன எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னா, இந்த ஏரோதனுடைய மனசை எப்படியாவது தேவன் என்ன பண்ணிடணும், எப்படியாவது மாத்தி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற பேதுருக்கு என்ன கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும். இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்து நைட் முழுக்க ஜபத்துல அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப ஓவர் நைட் பிரேயர் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனா காரணம் வேணும், ஓவர் நைட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க. ஆனா நீங்க பார்க்க போது பரிசுத்தவான்கள் பண்ணிருக்கிறாங்க, ஆனா அதற்கான ஒரு அவசியம் இருந்திருக்கு இல்லைங்களா. அப்போஸ்தல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுக்குது, அதனாலதான் அவங்க அது பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க, அவசியம் அது ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்ட் எடுத்த உடனே ஒரு புதர் அப்படித்தான் கேட்டார், அப்ப நம்ம பண்ணலாமா? பண்ணலாம், நம்மள யாரா ஜெயில் போனா பண்ணலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சோதனை நம்ம சந்திச்சோம் என்றால் கண்டிப்பா அந்த சோதனையின் மத்தியில நமக்கு உண்மையிலே என்ன வராது, தூக்கம் வராது, சாப்பிடுறதுக்கு மனசு வராது. அந்த சூழ்நிலைகள் நம்மை நடத்தும் கிளியரா. அங்க அவசியம் இருந்திருக்கு, அங்க அந்த படி அந்த ஜெபிச்சிருக்கிறோம். சோ இங்க சபை வந்து அவருக்காக அங்க ஜெபிக்கிறாங்க. சபை இப்படி ஊக்கத்தோட நீ ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பேதுருக்கு பர்சனலா கவனிச்சிங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட சோதனை வந்துடுக்குது. இன்னும் என்ன சொல்லலாம், பேதுருனுடைய வாழ்க்கை என்ன போகுது, முடிய போகுது அவ்வளவு. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்லலாம், இதுதான் கடைசி சோதனை, உச்சக்கட்ட சோதனை. அவர் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்தார்னா வசனம் வாருங்க, அந்த ஆறாவது வசனத்துல,
ஏதாவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகள் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
என்ன பாருங்க, என்ன மாதிரி பேதுரு இருந்திருக்கிறார் பாருங்க. அதாவது அவருடைய உச்சக்கட்ட சோதனை விடிஞ்சா கொலை செய்ய போறாங்க, முடிஞ்சிச்சு. அதனால என்ன, ரெண்டு பேரும் கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்கிறாங்க, இங்க ஒரு சேவகர், இங்க ஒரு சேவகர், நடுவுல பேதுரு நித்திரை. நல்ல அது இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா சொல்லலாம், சவுண்ட் ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த நித்திரை. எப்படி இது முடிஞ்சிச்சு, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சகோதர சகோதரிகள், நாம எப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா பாடம், நமக்கு தேவன் பாடுகள் தரார், சோதனைகள் இருக்கு, நாம உபத்திரவங்கள் வழியாக கடந்து போறோம், கடந்து போகணும், நிச்சயமா அதன் மூலத்தான் பூர்ணமாகும் எல்லாம் தெரிஞ்சும், அதன் மத்தியில நாம எப்படி இருக்கிறோம் ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த பாடத்துக்குள்ள நாம அங்க போனோம். ஆனா இங்க நமக்கு முன்பு இதே இடுக்குமான வாசல்ல அதே போன்ற சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு மகிமையில் இருக்கிற ஒரு அருமையான சகோதரர் அப்போஸ்தல் பேதுருனுடைய சாட்சி நாம் பார்க்கிறோம். அவருக்கான உச்சக்கட்ட சோதனை வந்த போது அவருடைய மனநிலை நாம் இங்க கவனிக்கும் போது நமக்கு கொஞ்சம் விளங்கல, ஆனா நாம் அதை கவனிக்கணும். அப்போஸ்தல் பேதுரு அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு, எப்படி அவருக்கு இது முடிஞ்சிச்சு. ஆனா அவருக்காக சகோதரர்கள் அங்க ராம் முழுவதும் ஊக்கத்தோட ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் பேதுரு என்ன பண்ணல, அங்க தூங்காம அட்லீஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கணும், முழிச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கணும். ஆனா இங்க அவருக்கு என்ன தோணலது, அவர் ஜெபிச்சிருந்தா தப்பு, அவர் ஜெபிக்கல, அவருக்கு தெரியும் நம்ம ஜெபிக்க கூடாது. ஏன்னா அப்போஸ்தலன் பேதுருக்கு தெளிவா தெரியும், நான் எது வரைக்கும் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவன் கிட்ட மரணம் பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த விசுவாசத்துக்காக மரணமே நேர்ந்தாலும் அதன் மத்தியில கூட நானு உண்மையா இருப்பேன் உங்களுக்கு. நான் மறிப்பது உங்கள் சித்தம்னா அதை நான் சந்தோஷமா அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். இது புரிஞ்சு இருந்தனால தான் அப்போஸ்தலன் பேதுரு இங்க ஜெபிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு தெரியல, அவருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு மைண்ட். சோ நம்முடைய ஓட்டம் முடிவுக்கு வந்துச்சு, நம்முடைய ஊழியம் நிறைவாயிடுச்சு, தேவன் நம்மை அங்க நம்ம இந்த உபத்திரவத்துக்குள்ள ஒரு மரணத்துக்குள்ள கொண்டு போறார். ஏன்னா இதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் யாரை பாத்துருக்கிறாரு, யாக்கோபு பாத்துருக்கிறார். அப்ப ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையில தேவனுடைய சுத்தமா இருக்குமானா, அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கறேன். ஆனா அவருடைய கண்ட நாட்களின் அந்த ஊழியங்கள் எல்லாம் அவர் மனசு நிறைவு தந்துருக்குது. அதுதான் பாருங்க, அந்த நேரத்துல யாருக்காவது தூக்கம் வருங்களா இல்லீங்களா, படுக்கல சரி நம்மளால இனிமேல் ஒண்ணும் முடியாது, கடைசியா கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்ட்டு படுத்தா கூட நமக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஆனா இவரு இங்க ரொம்ப நல்லா தூங்கி இருக்கிறார். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அருமையான வசனம் பாத்தீங்க, சங்கீதம் 127:3. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறார், நித்திரை கொடுக்கிறார். தேவன் அவருடைய பிரியமானவர்களுக்கு தான் அந்த ஒரு நல்ல நித்திரை கூட அங்க கொடுக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தூக்கம் வரணும்னா கூட தேவனுடைய கிருபை அங்க வேணும். பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரதர் படுத்தாவே தூக்கம் வர மாதிரி செக் பண்ணுங்க தேவன் கிட்ட என்ன என்னாச்சு, என்ன தப்புல இருக்கிறோமோ தெரியல. ஏன்னா அந்த அயர்ந்த நித்திரை கூட தேவனே அங்க கொடுக்கணும், அவருக்கு பிரியமானவருக்கு அங்க கொடுக்கிறார். பேதுரு அப்படி ஒரு பிரியமானவரா இருந்திருக்கிறார் தேவன். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ஊழியம் தன்னுடைய ஓட்டம் முடிவு இதெல்லாம் குறிச்சு அவர் நல்லா புரிஞ்சு பார்த்த போது அவருக்குள்ள ஒரு அந்த ஒரு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த நேரத்தில் அவரால் உணர முடிஞ்சு. அதுதான் அவர் அப்படி நிம்மதியா அங்க இருக்கார். நெக்ஸ்ட் அவர் தேவன் கிட்ட அங்க ஜெபிக்கணும் என்று அவருக்கு தோணல. ஒருவேளை அப்படி அவர் ஜெபித்திருந்தார்னா தன்னுடைய விடுதலைக்காக அது அவருடைய உடன்படிக்கையை மீறினது போல இருக்கும். சோ இதை நாம கவனிக்கணும். ஏன்னா நாம் அதே பாதையில் இருக்கிறோம், அதே அனுபவங்களுக்குள்ள அனுமதிக்கப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் அந்த சோதனையின் மத்தியில், தயவு செஞ்சு இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள போகட்டும், ஒரு ரெஃப்ரெஷ் போகட்டும். நம்ம பாருங்க, நம்ம அந்த அப்பம் திராட்சை ரசத்துல கை வச்சுட்டு இன்னைக்கு கிருபியா வந்திருக்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய பாடுகள்ல நமக்கு என்ன இருக்கு, அவருடைய மரணத்துக்குள்ளா உள்ளான மரணம் நாமோ மறிக்கணும், மறிக்கிறோம். அதுதான் அந்த பார்ட்டிசிபேஷன், அதுதான் அந்த ஒரு பங்கெடுப்பு. ஆனா இப்ப ஜஸ்ட் கேள்வி கேட்கலாம், நமக்கான சோதனைகள் நமக்கான உபத்திரவங்கள் சோர்வுகள் அனுமதிக்கப்படும் போது நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, நம்ம மனநிலை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இப்படி இருக்கா? ஒருவேளை அது அந்த பாயிண்ட் வரைக்கும் நாம தேவனுக்கு உண்மையா இருந்திருந்தோம்னா, ஒருவேளை அந்த நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய தேவனிடத்துல செய்த பொறுத்தனைக்கு உண்மையா ஜீவித்திருந்தோம்னா, அந்த சோதனை கூட தேவ சித்தம்னு நாம உணர்ந்தோம்னா, நான் விசுவாசிக்கிறேன் பேதுரு போல ஒரு பெரிய சமாதானம் நம்ம மனசுல இருக்கும். எப்போ இவர் எப்படி இருக்கிறார், சோதனையின் மத்தியில இப்படி நீங்க சொன்னா தான் நல்லா இருக்கும். எப்போனா நீங்க அப்படியா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஐயோ போச்சு, நம்ம தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன சரிங்களா. சோதனையின் மத்தியில அந்த சமாதானம் இருக்கும். இது செக் பண்ணுங்க, இது சீரியஸான இண்டிகேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவன் நமக்கு அங்க காண்பிக்கணும். நம்மளுடைய பொறுத்தனைக்கு உண்மையா நம்ம ஜீவித்து கொண்டு இருந்தோம்னா, அனுமதிக்கப்பட்டிருப்பது கூட தேவ சித்தம் தான் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இருந்தோம்னா, அது உயிர் போகிற சோதனையானாலும் கூட அந்த மத்தியிலும் ஒரு சமாதானம் நாம அங்க உணர்வோம். ஒருவேளை சமாதானம் இல்லாட்டி இதுல எல்லாம் கேள்விக்குறி, அது நம்ம தான் சீர்தூக்கி பார்க்க வேணும். ஆனா இங்க பேதுரு அப்படி இருந்திருக்கிறேன், ஆனா பேதுரு அப்படி இருந்துட்டார், பட் சீஷர்கள் அப்படி இருக்க முடியல. அவங்க பாருங்க, பேதுரு தனக்காக ஜெபிக்காம இருப்பது தான் சரி, ஆனா அவருடைய அந்த உடன் சகோதரர்கள் சீஷர்கள் அவருக்காக ஜெபிக்கிறது தான் இங்க என்ன சரி. அது கூட பாருங்க, ஒரு சகோதரனுடைய சோதனை அங்க நடந்துட்டு இருக்குது, அவருடைய சகோதரனா இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, அது கூட ஒரு எக்ஸாம்பிள். அவருக்காக ராம் முழுவதும் மூக்கத்தோட ஜபம் பண்ணிருக்கிறாங்க. சோ தெரியல ஏன் இவங்க வந்துட்டு யாக்கோபுக்கு ஜபம் செய்யல, யாக்கோபுக்கு ஜபம் செய்யல அந்த மாதிரி எங்கேயும் வசனத்துல இல்ல. ஒருவேளை யாக்கோபு பிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஏறோது நல்லா பண்ணிருக்கிறார், அப்பா அது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா யாக்கோப சட்டு நேரத்துல இறந்து போயிருக்கிறான், அந்த துக்கமே மனசுல இருந்திருக்கு. ஆனா இப்ப பேதுரு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, நல்ல வேலை பாஸ் ஓவர் டைம், பேதுரு உடனே கொலை பண்ண முடியல, அவரை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இப்போ சபைக்கு கூட ஒரு சந்தர்ப்பம், கடந்த நாட்களின் அனுபவங்கள், யாக்கோபுனுடைய விஷயத்துல அவங்க என்ன நல்லா செய்ய முடியலையோ அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து, இப்ப பேதுருனுடைய விஷயத்த கண்ணு முன்னால வச்சு, பேதுரு தங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து, அவருடைய விடுதலை தேவனுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா அது கூட நடக்கட்டும் என்று அவருக்காக ஜபிக்கிறது. அப்படின்னா அவருடைய சோதனைகள் அவரோடு கூட நிற்கிற ஒரு வாய்ப்பு அவங்க உணர்ந்து, அதை கூட அந்த நைட்ல அவர்கள் அங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். சரி, இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். நெக்ஸ்ட், இப்படி அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது.
அப்புறம்
தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான்.
ஆமா, இப்போ அங்க பேதுரு விடுவிக்கப்படுகிறார். ஆனா எப்படி விடுவிக்கப்படுகிறார், ரொம்ப ஆச்சரியம் இது. இது பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இயேசு மறிச்சு உயிர்த்தெழுந்து போனதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள்ல ஒரு அருமையான ஒரு அற்புதம், மிராக்கிள். இது வந்து இங்கிலீஷ்ல மிராக்குலஸ் டெலிவரன்ஸ், அற்புதமான ஒரு விடுதலை. சோ இப்படி பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாரு, அங்க வந்துட்டு சகோதரர்கள் அவருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப அந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்ன நம்ம இங்க பாக்குறோம். அவங்க எந்த அளவுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த ஜெபம் தேவனுக்கு எட்டி, தேவன் வந்துட்டு பேதுரு விடுவிக்கிறதுக்கு யார் அனுப்பிச்சிருக்கிறார், ஒரு தூதன் நினைச்சிருக்கிறார். சோ இங்க நம்ம பாக்குறோம் ஒரு ஜெபத்துக்கு என்ன வல்லமை அங்க இருக்கு என்று நாம அங்க பாக்கோம். என்ன வல்லமை பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சாத்தானுடைய வல்லமை, அப்படியே ஒரு அப்போஸ்தல் பேதுரு அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் முழு காவல். ஆனா இங்க ஜபம் என்ன வல்லமை இருக்குது அது நம்ம பாக்குறோம். ஜபம் ஏறெடுத்த உடனே அங்க தூதன் அங்க வந்து நின்னுட்டு அங்க பேதுருவ தட்டி எழுப்புறாரு. எழுப்பிட்டு என்ன சொல்றாரு, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து, சேர்க்காதீங்க வசனத்தோட, விழுந்துச்சு அவ்வளவுதான் சரிங்களா. சோ என்னாச்சு, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்துச்சு. இதுக்கு பேர் என்ன, அதுதான் இதுக்கு பேர் என்ன, அற்புதம் இல்லைங்களா. ஆமா அற்புதம், அற்புதம் தான் அற்புதம் சிஸ்டர், நீங்க நல்லா சொல்ல வேண்டியது சப்புன்னு சொல்றீங்க, சப்புன்னு சொல்றத நல்லா சொல்றீங்க, பரவாயில்ல ஆகும் போதான் சொல்றீங்க. சோ அப்போ இது ஒரு மிராக்கிள், அவரு எழுப்பின உடனே பேதுருனுடைய ரெண்டு கைகள் சங்கிலினால போடப்பட்டிருக்கு, அந்த சங்கிலிகள் என்ன எடுக்குது, அருந்து விழுந்துச்சு. நோட் பண்ணுங்க, அதுக்கு தான் நான் காமிச்சிய, நோட் பண்ணணும்னா நோட் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு சரிங்களா. சங்கிலிகள் விழுந்துச்சு, தூதன் அவனை நோக்கி, இதையும் கூட கவனிங்க, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அது கூட அப்போஸ்தல் பேதுரு செய்றார். சோ தூதன் வந்து தட்டி எழுப்பின உடனே நடந்த முதல் விஷயம், சங்கிலிகள் தானாக கலண்டு விழுந்துச்சு. இதுக்காக பேதுரு எந்த பிரயாசமும் படல. இது யார் தான் நடப்பிச்சிருக்கணும்? வந்த தூதன் தான் செஞ்சிட்டார். இது ஒரு அற்புதம். ஆனா அதுக்கு பின்பு தூதன் பேதுரு பார்த்து சொல்றார், பேதுரு டைட்டா போடு, டிரெஸ் எல்லாம் செருப்பு, செருப்பு தொட்டுக்கோங்க. செருப்பு தொட்டுட்டாரு. சரி, இருக்கிற சால்வை எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, என் பின்ன வாங்க. இந்த ஆக்சன்ஸ் நீங்க கவனிக்க, இதெல்லாம் பேதுரு செய்யறார். பேதுருவை செய்ய சொல்லி தூதன், தூதன் தானா அவருக்கு அங்க செய்யல. எல்லாம் பேதுருவை செய்ய சொல்ற, பேதுரு பெல்ட் டைட்டா போடுங்க, ஷூ போடுங்க, அந்த பெட்ஷீட் போறவையெல்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே குளிர்ந்து நீங்க தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு அது வேணும். அந்த அன்பு வெளிப்படுது தூதனுக்கு. அதெல்லாம் தெரியும், தூதனுக்கு குளிராது. ஆனா தூதனுக்கு தெரியும் வெளியே கிளைமேட் எப்படி, இது ராத்திரி நேரம். சோ பேதுருக்கு என்ன தேவை பாருங்க, தேவன் தேவ தூதர்கள் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க புரிஞ்சிருக்கிறார், நீங்க சால்வை எல்லாம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் பின்னாடி வாங்க. கூட்டிட்டு போகும் போது நெக்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம், பின்னும் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று. ஓகே, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிறார். இருப்பு கதவண்டியிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறந்துச்சு. பாத்தீங்களா, இப்ப இந்த கதவு கூட என்ன எடுக்குது, தானாய் அங்க திறந்துடுக்குது. சோ இது என்ன, நம்ம ஏன் இது இவ்வளவு கவனிக்கணும் சகோதர சகோதரி? ரொம்ப சிம்பிள் பாருங்க, இது பேதுருவுக்கான சோதனை. அந்த சோதனையின் மத்தியில பேதுருவுக்காக சகோதரர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தினுடைய பலனாக பேதுருவை தேவன் என்ன பண்றாங்க, விடுதலை செய்யறாங்க. ஆனா அந்த விடுதலை ஒரு அற்புதமான விடுதலை. நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னா, கண்டிப்பா நமக்கான சோதனைகள்ல தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், விடுதலை செய்வார். நிச்சயமா இருக்குது, தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. சில சமயங்கள் அற்புதமான வகையில் அது நமக்கும் கூட அங்க செயல்படும். ஆனா நமக்கு என்ன நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், உடனே ஒரு தூதன் வந்து நிப்பார் அப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு வரணுங்கிற இப்ப அவசியமே அங்க இல்ல. தூதர்கள் ஸ்தானத்தில் நம்முடைய உடன் சகோதரர்கள் இருப்பாங்க, இல்லாட்டி தேவனுடைய வசனம் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் விட்டு இருக்கலாம். நாம் இருக்கிற ஒரு சோதனையில நமக்கு தேவையான ஒரு பலன், ஒரு வழி நடத்துதல், இதுதான் தூதர்கள் நமக்கு. நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் தேவனுடைய வார்த்தை, இல்லாட்டி வார்த்தை அடங்கின ஏதாவது ஒரு சின்ன பகுதி தேவன் நமக்கு அங்க கொடுப்பான். அது மிராக்கிளா இருக்கும், அற்புதமான விடுதலை நமக்கு அங்க தரும். ஆனா இங்க நம்ம பாக்குறோம் என்ன ஆச்சரியம்னா, அந்த விடுதலைய பேதுரு பெற்றுக்கொள்ளணும்னா பாருங்க, எல்லாமே தேவன் செய்யல, அவ்வளவுதான், அதுதான் பாயிண்ட். எல்லாமே யார் செய்யல, தேவன் செய்யல, தேவ தூதனே செய்யல. தேவ தூதன் எதுதான் செஞ்சிட்டார் அப்படின்னா, பேதுரு அந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆவதுக்கு அவருனால என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதை மாத்திரம் யார் செஞ்சான், தூதன் செஞ்சான். கண்டிப்பா பேதுருனால பேதுரு எழுதுவாங்க அப்படின்னு பேதுரு என்ன பண்ண முடியாது, தூதன் பார்த்த தைரியத்துல அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது இல்லீங்களா. அவங்க நல்லா ரோமன் சோல்ஜர்ஸ் நல்லா டைட்டா வச்சிருக்கிறாங்க. சோ அப்போ தூதன் பாக்குறாரு, சோ இது பேதுருனால என்ன பண்ண முடியாது, சங்கிலி அறுத்தொழிய முடியாது, தூதன் செய்யறார். அது எப்படி சங்கிலி போ. நெக்ஸ்ட் தூதன் பாக்குற பேதுருனால என்னென்ன செய்ய முடியும், அது அது தூதன் கவனிச்சுட்டு பேதுருக்கு கட்டளத்தை கொடுக்குற, பேதுரு உன்னுடைய அறையை கட்டிக்கோ, உன் பாதரட்சை நீ தொடு, உன்னுடைய சால்வையில நீ என்ன பண்ணு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளம் இருக்கு, என்னன்னா ஒரு அறிவுறுத்தல். அங்க பேதுரு தன்னுடைய விடுதலைக்கு தன்னால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, தன் கைக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதைய பேதுரு தான் செய்யணும். பேதுரு தான் செய்ய வச்சான் தூதன், செய்ய வச்சு கூட்டிட்டு போகும்போது கதவு பூட்டி கிடக்குது. அப்புறம் கதவு கூட என்ன பண்றாரு, அவரு தானா அங்க தர்ற, பேதுரு கிட்ட சாவி எதுவும் இருக்காது, அங்க உடச்சிட்ட எல்லாம் இருக்க முடியாது, டைம் எல்லாம் இல்ல. அது கூட தூதனே அங்க செய்யறாரு. சோ இது என்ன, இந்த இடத்துல நம்ம பார்க்க போது நமக்கு தெரியுது சகோதர சகோதரி, நம்முடைய சோதனைகள் அப்படித்தான். நமக்கு அந்த சோதனைகள் மத்தியில தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கு, தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதல் இருக்குது, கண்காணிப்பு இருக்குது. நம்மை அந்த சோதனைகளிலிருந்து தேவன் அவருக்கு சித்தம்னா நிச்சயமா விடுதலை செய்வார், அற்புதமான வகையில கூட விடுதலைகள் செய்வார். ஆனாலும் அந்த சோதனைகளின் மத்தியில இருந்து மீள்வதுக்கு நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நாம கண்டிப்பா செய்யணும் என்பது தான் யாருடைய எதிர்பார்ப்பு? தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை நம்முடைய திறனுக்கு மேல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வேணா தேவன் அவருடைய வல்லமை கொண்டு என்ன பண்றாரு? சரி, இப்ப நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்களேன், நம்ம ஒரு சோதனையின் மத்தியில் இருக்கோம், அதிலிருந்து நாம கொஞ்சம் விடுதலை ஆகணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? பொதுவா நம்மனால முடிச்சதெல்லாம் என்ன, முதல்ல ஜெபமே செய்யலாம். அப்ப இந்த சோதனையிலிருந்து நான் ரிலீஸ் கேட்கறதே உங்க சித்தமா இல்லையா? ஒருவேளை உங்க பார்வையில இந்த சோதனை எனக்கு பிரயோஜனம் இல்லாததா இருந்தா நீங்க இதுல இருந்து என்ன பண்ணிடுங்க, விடுவீங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போதே இதுக்கான வழி என்னன்னு கூட அவர்கிட்ட என்ன பண்ணலாம், கேட்டுடலாம். சரிங்களா? ஒருவேளை கிளியர் சிக்னல் கிடைக்கல தேவன் கிட்ட இருந்து அப்படின்னா என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க. பிரதர்லி ஃபெலோஷிப்ல போய் என்ன பண்ணலாம், சகோதர சகோதரர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். இல்லாட்டி தேவனுடைய வசனங்களின் மீது என்ன பண்ணலாம் பாருங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சகோதர சகோதரர் இங்க ஒரு பாட்டு இருக்குது நமக்கு, ஒரு சோதனையின் மத்தியில சோதனைக்கு உட்பட்டவர்னால என்னென்னலாம் செய்ய முடியும், இதெல்லாம் தாராளமா நம்மளால செய்ய முடியும். ஆனா நிறைய சமயங்கள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் இது செய்ய மாட்டோம், ஏன் எனக்கு இந்த சோதனை, அது மாத்திரம் புலம்புவோம், நல்லா புலம்புவோம். நம்மள எக்ஸ்பர்ட் புலம்பல், நல்லா புலம்புவோம், நம்ம நல்லா முறுமுறுப்போம், டென்ஷன் வரும், வரும், அப்படி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா அவர் யோசிக்க மாட்டோம், ஏன் தேவன் இந்த சூழலை நமக்கு அனுமதிச்சிட்டாங்க, இது மத்தியில தேவனுடைய சித்தம் என்ன, அந்த சித்தம் அறிஞ்சுக்கிறதுக்கு ஜெபத்துல போவோம். அவர் ஜெபத்துல நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம சகோதரர்கிட்ட கூட ஒரு ஆலோசனை கேட்போம், ஏன்னா அவங்க எல்லாம் தேவனுடைய தூதர்கள், அவர்கள் மூலம் கூட தேவன் நமக்கு ஒரு வழிநடத்தல் கொடுப்பார். சார் அப்படி இல்ல, யாரும் புரிந்து கொள்ள முடியல நம்முடைய நிலைமைய, அட்லீஸ்ட் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள போவோம், அந்த வார்த்தைகள் மூலம் ஒரு வழிநடத்தல் கிடைக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்மனால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா நாம அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், செய்யணும் என்பதுதான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறேன். பேசிட்டேன், மற்றபடி ஒருவேளை அது ஏதாவது உலக பிரகாரமான சோதனையில குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். பொதுவா வீட்டுல ஒரே பிரச்சனை அவ்வளவுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா என்ன பிரச்சனை, அவங்களை எப்படி கூப்பிட்டு வச்சு உட்காரணும், அவங்க உலகத்தாரா இருக்கலாம், புதிய சிருஷ்டிகள் இல்லாம இருக்கலாம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி இல்லாட்டி மனைவி இல்லாட்டி கணவன், ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அன்பு அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது, எப்படி கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, சூழலை விளக்குறது, இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் யார்தான் எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும். அதே போல வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம், அதே போல எக்லீஷால கூட இருக்கலாம். ஒரு பிரதர் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, எப்படி நம்மளுடைய நிலைமை அவருக்கு வெளிப்படுத்தலாம், எப்படி அவர் மனசை ஆறுதலுக்குள்ள கொண்டு வரலாம், இந்த எஃபர்ட் எல்லாம் யார் எடுக்கணும், கண்டிப்பா நம்ம தான் எடுக்கணும். பாத்தீங்களா? இதெல்லாம் சகோதர சகோதரிகளே பாருங்க, சாத்தானு ரொம்ப வல்லமையா என்ன பண்ணிட்டாரு, பேதுருவ அழகாக அந்த சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வந்து தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். சாத்தான் நல்லா செய்வார், அது அவருக்கு நல்லா அந்த வல்லமை இருக்கு. அது போல நம்மையும் பண்ணுவார், ரொம்ப ஞானமா திட்டம் பண்ணி அழகா சில வலைகள் எல்லாம் பின்னி நம்மள ஒரு அருமையான சோதனைகளை கொண்டு வந்து வச்சிடுவார். ஆனா நம்ம தேவனுடைய ஜனங்களா இருக்கும் போது நாம் எப்படி அதை மேற்கொள்ளணும் என்பதுதான் நம்ம இங்க பார்ப்போம். கண்டிப்பா அது தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும், ஆனா நம்மளுடைய பங்கு நாம் என்ன பண்ண வேண்டி இருக்குது, அங்க செய்ய வேண்டி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்படி அங்க விடுதலை பண்ணிட்டு அப்புறம் வசனம் வாசிங்க.
பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான்.
அப்புறம் படிங்க, கண்டினியூ.
அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள்.
பாருங்க, இது பேதுரு அப்படி ரிலீஸ் ஆன உடனே நேரம் அந்த எந்த வீட்டுல சீஷர்கள் கூடி அவருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே அவர் போயிடுறார். அங்க போயிட்டு அவர் அங்க கதவை தட்டும் போது ஒரு சின்ன பெண் ரோதை சத்தம் கேட்டுட்டு ரொம்ப ஓடி வந்துட்டு பார்க்கும் போது வழக்கம்தான் இல்லைங்களா, கதவை தட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம், யாரு கேட்போம் இல்லைங்களா. அது மாதிரி குழந்தை கேட்டுட்டு பேதுரு கூட சொல்லிடுக்கிறார். உடனே இந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு கதவை திறக்கல, உடனே ஓடி போயிட்டு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லுது பேதுரு வந்திருக்கிறார். ஆனா அதை கேட்ட சீஷர்கள் என்ன பண்ணல, நம்பல. ஏன் நம்பல தெரியுங்களா, அதனால தான் முன்னாடியே பாயிண்ட் சொன்ன, இவங்க என்னதான் நினைச்சாங்கன்னா நம்ம ஜெபிப்போம் தேவன் கிட்ட, தேவன் எப்படியாவது இந்த எவ்வளவு மனுஷன் என்ன பண்ணிடுவார், மாத்திடுவாரு. நாளைக்கு எப்படியாவது பேதுரு நைட்லயே தூதன் வருவாரு, இந்த மாதிரி அற்புதமான வகையில விடுதலை கிடைக்கும், இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணல, அவங்க எதிர்பார்க்கல. அதனால்தான் பேதுரு வந்துட்டார்னு இந்த சிறுமி போய் சொல்லும் போது அவங்க அவங்கனால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. உணராத அப்படி சொல்லிருக்கிறோம், நீ பிதட்டு இருக்கிறாய், நீ உணராதமா, அவர் அப்படி எல்லாம் வர்றக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இனி பேதுருவ தேவன் என்ன மணிக்கு ஏறாத தேவன் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது மாற்றுவாரு, அவர் நாளைக்கு கட்டில போடுவாரு, நாளைக்கு வேணா பேதுருக்கு ஒரு வேலை வரலாம், எப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா பாருங்க, அதுதான் நம்முடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணம் அங்க ரொம்ப முழுவதும் வேற. அங்க ரொம்ப வல்லமையான ஒரு செயல் தான் அங்க அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அது தேவ யாருடைய ஆவியா இருக்கும், ஏன் இது அப்படி சொல்றாரு, அவனுடைய ஆவினா, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. வசனம் இருக்கு இல்லீங்களா, சங்கீதம் 34:7, இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் யார வச்சிருக்கிறாரு, தூதன் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீ கேட்டது வந்து யாருடைய தூதனா இருக்கலாம், பேதுருவுக்கான தூதன் பேதுருவு போல வந்து பேசிருக்கலாம், ஆனா யாரு கிடையாது, அது அந்த மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. நினைச்சிட்டு இல்ல இது பேதுரு இல்ல என்று அங்க சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வாசிங்க நம்ம, அப்புறம்
அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவனை அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான்.
அவ்வளவுதான் முடிஞ்சு சம்பவம். சோ பேதுரு பார்த்தோம்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஆச்சரியப்பட்டவங்கள அவர்கள் பேசாமல் இருக்கும்படிக்கு அவன் கை அமர்த்தி அப்படின்னா மௌனமா இருக்க சொல்லிருக்கிறார். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ராத்திரியில பேதுரு பார்த்தோன்னா, இதுதான் நம்ம கூட எப்பயுமே எமோஷனல், சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், நேரம் காலமெல்லாம் பார்க்க மாட்டோம், சூழ்நிலையெல்லாம் பார்க்காம ரொம்ப குஷியா இருக்கிறார். ஆக்சுவலா அங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க கொலை பண்றதுக்கு, புரியுதுங்களா, இவரே இங்க இருந்து தான் ரிலீஸ் ஆகுறாரு, ஜெயில இருந்து தான் வராரு. இன்னும் விஷயம் அவங்களுக்கே தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா வேற என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கல, உடனே சந்தோஷம், உடனே கத்திருக்கணும் இவங்க பேதுருதா, சும்மா இருங்க, நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கிளீனா சொல்ற, இந்த மாதிரி தேவன் வல்லமையான நடத்தினார் சொல்லிட்டேன். பாருங்க, நல்ல ஒரு பாடம் இருக்கு. இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவீங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பாத்தீங்களா, ஜெருசலேம்ல அவர் உடனே நிக்கல, உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. ஒருவேளை நம்மளால என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் காலையில போய் ஏறதுக்கு முன்னாடியே போய் நிப்போம், பாத்தியா நீ என்னதான் எங்களை பாதுகாப்பு போட்டால் எங்க தேவன் பாத்தியா எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம, அதெல்லாம் ஞானமே கிடையாது. தேவன் அவர் ரொம்ப ஞானம் கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. பாருங்க, இங்க பேதுருக்கு நல்ல ஸ்பிரிச்சுவலா உணர்ந்திருக்கிறார், தேவனுடைய சித்தம் வேறவா இருக்குது. அப்புறம் வசனம் கூட இருக்கு இல்லைங்களா, கர்த்தரேசு சொல்லிருக்கிறார் இல்லைங்களா, ஒரு பட்டணத்துல உங்களை துரத்துனா நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒரு பட்டணத்துல உபத்திரப்படுத்தினா மறுபட்டணத்துக்கு ஓடிடுங்க. அந்த வசனம் இருக்குது, அவருக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்குது. இப்போ இங்க ஜெருசலேம்ல நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்து, இந்த இடத்துல வீர விளையாட்டு எல்லாம் எதுவுமே அங்க செய்ய முடியாது. ஞானம் இல்லாதவர்கள் போல நாளைக்கு போய் மறுபடியும் ஏறோது மனச தூண்டுற மாதிரி பேசுறது செயல்படுறது, இல்லாட்டி அவர்கள் கோபம் கொள்ளும் வகையில அவங்க கண்ணு முன்னாடியே அதே இடத்துல ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி செய்யறதெல்லாம் ஒரு ஒரு புத்தி கேற்ற வைராக்கியமே அல்ல, தேவ சித்தம் வேற. நம்ம இப்ப தேவன் விடுவிச்சிருக்கிறார்னா நம்ம நினைச்சோம் நம்மளுடைய ஓட்டம் முடிவுக்கு வந்துச்சுன்னு. ஆனா தேவன் நமக்கு இன்னும் என்ன பண்றாரு, நீடிச்சு தருகிறார். அப்போ தேவ சித்தம் இன்னும் நம்ம ஊழியம் செய்யணும்னு இருக்குது, ஆனா நிச்சயமா இந்த பகுதியில இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற இடத்துக்கு அங்க போயிட்டார். சரி சகோதர சகோதரிகளே, ரொம்ப சின்ன சம்பவம் தான், இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிச்சிட்டோம். சோ இதுல இருந்து நமக்கு ஒரு காலம் என்னென்ன படிப்பினைகள் எடுக்கலாம். சுருக்கமா சொன்னா அப்போஸ்தல் பேதுரு அவருடைய உச்சக்கட்டமான சோதனைக்குள்ள போனார். போன போதே தேவன் அவருக்காக துணை நின்றார். அது போல நம்முடைய சோதனைகளை தேவன் நமக்கு துணை இருக்கிறார். நெக்ஸ்ட் பேதுரு சோதனையில இருந்த போது அவருக்காக அவர் என்ன பண்ணல, ஜபிக்கவே இல்லை. ஒருவேளை பண்ணிருந்தா அது உடன்படிக்கு விரோதமான செயல். ஒருவேளை நம்முடைய சோதனைகள்ல கூட நாம தேவன்கிட்ட அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அதாவது நம்ம பரமண்டலங்கள் ஜபங்கள ஒரு ஒரு பெட்டிஷன் இருக்கு, தீமை நின்று எங்களை. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற பேசிக்ல, கரெக்டா சொல்ல முடியுங்களா? அதுவும் கரெக்ட். பட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் நம்ம புதிய சிருஷ்டியா உருவாகுவதற்கு ஏற்ற சோதனைகள் தான் என்ன பண்ணுவார். ஒருவேளை சில சோதனைகள் வரும் கண்டிப்பா, அதனால நமக்கு எந்த பிரயோஜனமே, அந்த பிரயோஜனமற்ற சோதனைகள் இருந்து விடுவிக்கிறதுக்கு அதுவும் தேவனுக்கு சித்தம்னா அப்படித்தான் நம்ம என்ன பண்ணலாம், ஜெபத்துல பெட்டிஷன் வைக்கலாம். சோ பேதுரு அது கூட அங்க செய்யல. அதே சமயத்துல பேதுருவின் சோதனையில பேதுருக்காக யார் ஜெபிச்சிருக்கிறாங்க பாக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் எவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்கன்னு நம்ம பாக்குறோமோ, அவர்களுடைய சோதனைகள் அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜபத்திலேயாவது நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது, அங்க நிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான படம் என்ன பார்த்தோம்னா, அந்த சோதனையிலிருந்து பேதுரு விடுதலை ஆகணும்னா அதுக்காக அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவரே தான் செஞ்சார். அதே போல தான் நம்முடைய சோதனைகள்ல நம்மனால என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா அங்க செய்ய வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நம்முடைய திராணிக்கு மேலான விஷயங்கள் வசனமே இருக்கு, அது என்ன பண்ணுவார் தேவன், ஆமா தேவன் சோதிக்க மாட்டார். ஒருவேளை இருந்துச்சுன்னா அது யார் பாத்துடுறாரு, அது தேவனே அங்க பாத்துட்டார். சகோதர சகோதரிகள், அப்போ பார்த்தனுடைய கன்க்ளூஷன் வந்து என்ன, நம்முடைய சோதனைகளின் மத்தியில தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற உண்மை. அற்புதமான வகையில கூட என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார் உண்மை. முடிச்சலாங்களா சகோதர சகோதரிகளே, இது பேதுருனுடைய அனுபவம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் மாத்திரமே போதும், சோதனையின் மத்தியில நமக்காக தேவன் இருக்கிறார், உண்மைதான். தேவன் நம்மை சோதனைகளில் இருந்து விடுதலை செய்வார், உண்மைதான். நமக்காக நம்ம சகோதரர்கள் ஜெபிச்சா, சகோதரர்களுக்காக நாம ஜெபிச்சா சோதனைகள் இருந்து நமக்கு என்ன இருக்குது, உண்மைதான். ஆனா இது மாத்திரத்தானா சோதனைகளின் மத்தியில நாம் நினைக்க வேண்டிய விஷயம், இது மாத்திரம் தான் நினைச்சோம்னா, ஒருவேளை இந்த எண்ணங்கள் மாத்திரம் தான் நமக்குள்ள இருக்குதுன்னா மன்னிச்சிடுங்க, நம்ம இன்னும் குழந்தைகளாவே தான் இருக்கிறோம், இது நமக்கான ஓட்டம் இல்ல. ஆனா இதெல்லாம் உண்மை. நம்முடைய சோதனைகளின் மத்தியில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு, அவர் நம்மை கண்காணிக்கிறார். சில சமயங்கள் அந்த சோதனைகளின் மத்தியில் இருந்து ஆச்சரியமான விதத்தில் நமக்கு விடுதலை கொடுத்து ஒரு இளைப்பாறுதல் கூட கொடுக்கிறார், உண்மை. இதெல்லாம் நம்பலாம், விசுவாசிக்கலாம், உண்மை. ஆனால் சகோதர சகோதரிகளே, முதல் ரெண்டு வசனத்துல ஒருத்தர் பத்தி படிச்சோம், அது என்னாச்சு, வசனவாசி
காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்.
எங்க போயிட்டாங்க தேவன், யாக்கோபு கூட யார் தான், ஒரு ஈசன், ஒரு அப்போஸ்தலன். யாக்கோபு சிறையில போட்டிருந்தப்ப கூட யாருடைய வல்லமையை தான் அந்த மாதிரி பண்ணிடுச்சு, சாத்தானுடைய வல்லமை. யாக்கோபு கூட முக்கியமான அப்போஸ்தலன், அவருடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட சோதனையை சந்திச்சாரு, அவருடைய ஓட்டம் முடிவுக்கு வந்துச்சு, தேவன் காப்பாத்தல அவரை, தேவன் ஆச்சரியமான விதத்தில் அவர் என்ன பண்ணல, விடுதலை பண்ணல, தூதனுக்கு கட்டளையெல்லாம் கொடுக்கல, விட்டுட்டார். விட்டுட்டார். முதல்ல அந்த இன்சிடென்ட படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பேதுரு இன்சிடென்ட்க்கு நம்ம போறோம். பேதுருது மாத்திரம் பார்த்து அதுல இருக்கிற ஒரு ஆறுதல் மாத்திரம் நாம் எடுத்தோம்னா பத்தல, பத்தாது. இங்க நம்ம பார்க்கணும் அப்போஸ்தல் யாக்கோபு, அவரும் ஒரு அப்போஸ்தலன், அவரும் தேவனுடைய ஊழியம் தான் செஞ்சா. அவருடைய சோதனையில தேவன் அவரை அற்புதமான விதத்துல காப்பாற்றணுங்கிறது அவருடைய சித்தமே இல்ல. அவர் சித்தம் என்னன்னா, யாக்கோப் அந்த சோதனை எதிர்கொள், அதுல உன்னுடைய ஜீவன் என்ன ஆகும், முடியும், முடியட்டும். உனக்கு மேல இருந்து என்ன ஹெல்ப் கிடையாது. உங்கள் சோதனை இது, நீங்க கடந்து தான் போகணும். அனுமதிச்சா. நம்ம சோதனையில தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் பேதுரு மாதிரி நம்மள தூதர்கள் மூலம் கைப்பிடிச்சு அப்படியே காப்பாத்தணுங்கிறது தான் விருப்பமா? இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர சோதனைகள்ல பேதுரு போன்ற அனுபவம் ஏதோ ஒன்னு ரெண்டு சோதனையில தான் நமக்கு கிடைக்கும். மற்ற எல்லா சோதனைகளையும் நமக்கு யாருடைய அனுபவம் தான் கிடைக்கும், யாக்கோபுனுடைய அனுபவம் தான் கிடைக்கும். ஏன்னா சோதனைகளின் மத்தியில தான் நாம் என்ன ஆகும், பூரணமே ஆக முடியும். உபத்திரவங்களின் மத்தியில தான் கிறிஸ்துவனுடைய அந்த அருமையான குணலட்சணங்களுக்குள்ள நாம வர முடியும். பிரதர் கூட ஜபத்துல சொன்னார், நம்ம எல்லாம் இப்போ அந்த சபை பத்தி சொல்லும் போது கல்லு குவாரியில இருக்கிற என்ன சொன்னாரு, கல்லை போல கல் குவாரியில கல் என்ன வாங்கிட்டு இருக்கோம், செமத்தியான அடி சிஸ்டர், நல்ல அடி, நல்ல ஷேப்புக்கு வர வரைக்கும் அடி. ஒரு ஒரு அடி எதுக்கு அடையாளம், ஒரு ஒரு சோதனைக்கு அடையாளம். அந்த சோதனைகள் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்ல கொண்டு வரும். நீங்க அந்த மாளிகையில எந்த இடத்துல போகணும்னா இந்த இடத்துல போகணும், இங்க போகணும்னா உங்களுக்கு இந்த ஷேப் தான் வரும். இங்க நீட்டிட்டு இருக்குது கொஞ்சம், என்ன பண்ணுவாரு, டப்பு ஒரு அடி அடிப்பார் அவ்வளவுதான், சரிங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தட்டி 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 தான். சோ இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கும் போது பாருங்க, இது அப்போஸ்தலர் ஒருத்தருடைய ஒரு அனுபவம் எடுத்துட்டு அதுல மாத்திரம் திருப்தி அடைஞ்சிக்கலாம், தப்பில்ல. பட் குழந்தைகளா இருந்தோம், குழந்தைகள் போல சிந்திக்கிறோம், ஆனா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம அங்க காமிக்கிறோம். அப்போஸ்தலர் யாக்கோ விஷயத்துல என்ன பண்ணாங்க, தேவன் சோதனையில அனுமதிச்சார் முழுக்கும். அங்க வந்து ஒரு மிராக்குலஸ் டெலிவரன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த சோதனைய அவர் சந்திக்கணும், அதன் மத்தியில பிரவேசிக்கணும், அதன் மத்தியில அவர் ஜீவன் விடணும் என்பது தான் தேவ சித்தம். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய அநேக சோதனைகள்ல தேவ சித்தம் என்னவா இருக்கும்னா, உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, அன்பு தணிஞ்சு போயிடுக்குதா, கடந்து வாங்க. அதன் மத்தியில சகோதரர்கள் மீது அன்பு செலுத்தும் அருமையான குணலட்சணத்தை பழகிக்கோ. அவங்கள போல நீங்க எத்தனை பேரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நீங்க அந்த தவற நீங்க என்ன பண்ணுங்க, உணர்ந்து அதுக்கு தேவன்கிட்ட என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஃபேமிலியில ரொம்ப கிரன்ச் சிச்சுவேஷனா, இக்கட்டான சூழல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியலையா, அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள நல்லா போங்க, அதுக்குள்ள போங்க. அங்க கூட பெற்றோர்களுக்கு கீழ்படிந்திருக்கிறதுனா என்ன, கணவனுக்கு அன்பு செலுத்துறதுனா என்ன, மனைவி மீது அன்பு செலுத்துறதுனா என்ன, அந்த ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின்குள்ள வாங்க, ஃபுல் வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா ஒரு கணவன் கணவனா இருக்கணும், ஒரு மனைவி மனைவியா இருக்கணும், பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கணும், பெற்றோர்கள் பெற்றோர்களா இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு தான் தேவன் பிள்ளையாவும் நம்ம அங்க இருக்க முடியும். அந்த சோதனைகள் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். வேலை செய்யற இடத்துல உலகத்தான் மூலம் தேவையில்லாத பிரச்சனையா கடந்து தான் போகணும் நம்ம சகோதர சகோதரி. சரீரத்துல நோய் தீரவே மாட்டேங்குதான் தெரியல, தேவன் யார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு. பட் அது தேவன் சித்தம். அந்த சோதனைகள் மத்தியில நாம விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அதன் மத்தியில எந்த அளவுக்கு நம்ம வைராகியம் காமிக்கிறோம் அது நமக்கு சோதிக்கப்படும். தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு சோதனையிலும் தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு ஆறுதல் கொடுப்பாரு. ஒவ்வொரு சோதனையும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கு நல்லபடியா முடிச்சிடுவாரு. அவ்வளவுதான், இந்த சோதனை முடிஞ்சிடும். எதிர்க்கு பாத்தீங்கல்ல தேவன் அப்படி எல்லாம் பண்ணார், நமக்கு பண்ணாமலா போயிடுவார், பண்ணுவார். யாக்கோப் மாதிரி தான் பண்ணுவார். நிறைய சமயம் நமக்கு யாக்கோபனுடைய சூழல் தான் வரும், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, இந்த மாதிரி தான். ஆனா பேதுரு நமக்கு அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார். அவருடைய சோதனை வந்த போது கூட அவருக்காக அவர் என்ன பண்ணவே இல்லை, ரொம்ப நிம்மதியா தூங்கியிருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற போது நான் முழுக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட அங்க காமிக்கணும் சகோதர சகோதரி. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரி சோதனையில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாருங்க இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, சோதனையில நமக்கு பேதுருனுடைய அனுபவத்தை பார்க்கும்போது தேவனுடைய கண்காணிப்பு மேலான உதவி எல்லாம் இருக்கு, அதை எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா யாக்கோபு விஷயம் பார்க்கும் போது நமக்கு நிறைய சோதனைகள்ல தேவன் என்ன பண்ணிடுவாரு, சைலண்டா நின்றுடுவாரு, நம்ம தான் என்ன செய்யறோம்னு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கவனிச்சுட்டு இருப்பார், அவ்வளவுதான். நம்ம அதை ஜெயம் கொள்ளணும், அது நமக்கு இருக்குது, அதை நம்ம வாங்கணும், அதை நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஆனா இன்னொரு பிக்சர் பார்க்கலாம், இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க. பவுலும் சீலாவும் அங்க ஊழியம் செஞ்சு இதே போல சிறையில அடைக்கப்பட்டுறாங்க இல்லையா. அப்போ வசனம் வாசிங்க, 23 வாசிங்க.
அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி
வைத்தான்.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
இது இது ரொம்ப நல்ல அருமையான முந்தின 2 புரிஞ்சுங்களா, அதுல என்ன நடந்திருக்குது? அப்போஸ்தல் பவுலையும் சீலாவும் என்ன பண்ணிட்டு அநேக அடிகள் அடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. ரீப்ரின்ஸ்ல போய் இந்த சம்பவத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு எல்லாம் அப்படியே கண் கலங்கிடும். இந்த சம்பவத்துல அவங்க வாங்கின அடி எப்படின்னா, நல்லா அந்த என்ன அது வார் வாரா என்ன சொல்லுவாங்க, சாட்டை அடி இல்லைங்களா, சாட்டை அடி, ரோமர்களுடைய சாட்டை அடி ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கு. நைட் ஊழிய செஞ்சது தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுத்தது. என்ன அழகா எழுதுறாங்கன்னா, ரெண்டு பேருடைய முதுகு தோலும் பிஞ்சு தொங்கிட்டு இருந்திருக்கணும். அப்போ முதுகு தோல் அடி வாங்கி பிஞ்சு தொங்கிட்டு இருந்திருக்கணுமா தோல், அந்த கண்டிஷன்ல தான் அவங்க ராத்திரி முழுக்க என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவனை துதிச்சு என்ன பியூட்டி பாருங்க. அவங்களுக்கு கூட சோதனை தான், அவங்களுடைய சோதனையில தேவன் என்ன பண்ணல, அவர் அப்படி சாட்டை ஓங்கும் போது அப்படியே தேவன் குடிச்சாரா அங்க இல்ல இல்ல, நீ 39 அடி அடிங்க கொடுத்தாரு, அத 2 அடிங்க கொடுத்தாரு, ஃபுல் அனுமதிச்சார் சோதனை. அப்போ பவுல் சீலா நின்னாங்க அந்த சோதனையின் மத்தியில், அவங்க கூட தேவன் கிட்ட எங்களை விடுவிச்சிடுவாங்க எல்லாம் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் கான்சன்ட்ரேஷன்னா என்ன, தேவனுடைய சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுனா என்ன, அதுவும் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தின் மத்தியில ஒரு சின்ன கேண்டில் எடுத்துட்டு வர மாதிரியான வேலை நம்ம இன்னைக்கு செய்யற வேலை, சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யற வேலை. இதுக்கு தைரியம் எவ்வளவு வேணும் நினைக்கிறீங்க? முழுக்க இருள் நம்ம கையில் இருக்கிறது என்னது, கேண்டில் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களும் நானும் கொடுக்கற சாட்சிக்கு அவ்வளவுதான் மதிப்பு. கிரைஸ்ட் சொன்ன மாதிரியா நம்ம சொல்ல முடியும், அப்போஸ்தலர்கள் மாதிரியா நம்ம பேசுறோம், இல்லவே இல்ல. ஏதோ நம்ம நாள் முடிஞ்ச வெளிச்சத்தை காமிச்சு இந்த இருள் போகுமான்னு என்ன பண்றோம், ஆனா சுத்தி இருளு, இந்த இருள் மத்தியில இந்த கேண்டில் புடிச்சிட்டு வரணும்னா என்ன வேணும் தெரியுங்களா, இங்கிலீஷ்ல எனக்கு ஒரு பிடிச்ச வார்த்தை இருக்கு, கட்ஸ் வேணும். ரொம்ப தமிழ்ல சொன்ன தில்லு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப தைரியம் வேணும், சாதாரண தைரியம் இல்ல, பயங்கரமான தைரியம். இது ஒரு மணால பிரதர் அசல் அங்க சொல்றாங்க அந்த தைரியம். அப்போ பவுல் அது செஞ்சாங்க, சீலா செஞ்சாங்க, எல்லாம் அடி அடிச்சிருக்கிறாங்க பாரு. ஆனா அதன் மத்தியில் அவர்கள் தேவன் அந்த சோதனையின் மத்தியில் அவங்களுக்கு ஆச்சரியமான விதத்துல பின்னால விடுவிக்கிறார் சரிங்களா. ஆனா அப்போ அந்த சோதனை முழுக்க போறாங்க, ஆனா அதன் மத்தியில் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பார்க்கிறோம், தேவனை துதிச்சு பாடிட்டு அங்க இருக்கிறாங்க, மன ரம்யத்தோடு அங்க இருந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே பாரு, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் தான், ஆனா அந்த சோதனைகளின் மத்தியில தேவன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தருணத்துல என்னென்ன மாதிரி அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில வர எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அருமையான அடையாளமா இருக்கும். கண்டிப்பா ஒரு சில சோதனைகள்ல தேவன் நம்மளை ஆச்சரியமான விதத்துல விடுதலை செய்யறார், அவருடைய அன்பு நாம புரிஞ்சுக்க இருக்கு. அவருடைய மேலான கண்காணிப்பு நம்ம மேல இருக்குது என்பதை நாமோ புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அது எப்போதுமே தேவன் செய்யறதில்ல. எப்போது செஞ்சிட்டு இருந்தா நாம் எப்படியே இருப்போம்? நான் 15th பாஸ் ஓவர் எடுத்துட்டேன் பிரதர், ஆனாலும் குழந்தை பிரதர் இன்னும் அப்படித்தான் நாம் இருப்போம். 15 பாஸ் ஓவர் எடுத்த குழந்தையாகவே தான் இருப்போம். ஆனா தேவன் என்ன பண்றார், நம்ம வளர்றதுக்கு நிறைய சோதனைகள்லாம் அமைதியை விட்டு தூரம் நிக்கிறார். அப்படின்னா அந்த சோதனைகளை நம்ம உடன்படிக்கைய நிறைவேற்றுகிறதா நினைச்சிட்டு அதன் மத்தியில நிக்கணும். அப்போஸ்தல் பவுல் சீலா பார்க்கும் பொழுது அவர்கள் இருந்தது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த சோதனையின் மத்தியில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 116:15 வாசிங்க.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
பாருங்க, ஒருவேளை அந்த மாதிரியான சோதனைகள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, அதன் மத்தியில தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஜீவனை விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட மரணம்னா அது பரிசுத்தவான்களுடைய மரணம். அது தேவன் பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அது ரொம்ப அருமையா இருக்கு. இப்படியாக தேவனுடைய நீதிக்காக அவருடைய சுவிசேஷத்துக்காக சாட்சி கொடுப்பதுல தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையின் மத்தியில, உலகத்தின் மத்தியில நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் அது தேவன் பார்வையில் ரொம்ப அருமையான விஷயம். அதுக்காக நம்ம சந்தோஷம் தான் அங்க நம்ம பட வேணுமா பட வேணுங்கிறவங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் கூட ரோமர் 8:28 வாசிக்கிறோம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
ஆமாம், அப்போ இந்த வாக்கு தத்தம் நமக்கு எல்லா சோதனைகளையும் ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம் இல்லைங்களா. அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏது. அது எந்த விதமான சோதனைகள் நமக்கு வந்துட்டாலும், எந்த விதமான பாடுகள் மற்றும் நம்ம கடந்து போனாலும் அது நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ள பூர்ணராக்கும் என்பது தான் நம்ம நம்ப வேண்டிய விஷயம். இதெல்லாம் நாம அறிஞ்சிட்ட வசனங்கள் தான். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு சோதனைகள் மத்தியில நாம் ஆனா நம்ம இருதயத்துல என்ன மாதிரி சிந்தனை என்று நம்ம சிந்திக்கும் போது இதை இந்த வகையில் நம்ம கொடுக்கறதுக்கு அங்க முயற்சிக்கிறோம் சகோதர சகோதரிகள். அது மாத்திரமில்ல, இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 2 Corinthians 5:7. எல்லா சோதனைகளின் மத்தியிலையும் நம்ம ஒரு அற்புதமான விடுதலை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்களா இருந்தா,
இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம்.
2 Corinthians 5:7 அப்படிதான் வருதுங்களா? 1 Corinthians 5:7.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய்
நாம் கண்டு விசுவாசிக்கிறவங்க அல்ல, மாறாக அதாவது நம்ம வந்துட்டு விசுவாச கண்கள்னால மாத்திரம் தான் இந்த அழைப்புல நாம இருக்க முயற்சிக்கணும். ஒருவேளை எல்லா சோதனைகளையும் ஒரு அற்புதமான ஒரு ஆறுதல் ஒரு விடுதலை எதிர்பார்த்தோம்னா அந்த விசுவாசத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ இதெல்லாம் நம்ம அங்க மனதில் அங்க வைக்கக்கூடியவங்களாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகள். ஆனாலும் நிச்சயமா அப்போஸ்தலர்களுடைய அந்த அனுபவங்களை நாம் எடுத்து நம்ம பார்க்கும் போது நமக்கு சோதனை நம்ம வரும்போது கண்டிப்பா நம்முடைய சோதனைகளை தேவன் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறார். அவருடைய மேலான பாதுகாப்பு தயவு வழி நடத்துதல் நமக்காக இருக்கு சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு தேவன் அறியாம எதுவுமே நம்ம மேல அங்க வந்துடுறது கிடையாது. அவர் எல்லாம் அறிஞ்சுதான் இருக்கிறார், நம்ம அவர் விடுவிப்பார் ஏற்ற வேலையில். ஆனா உண்மையிலே நம்ம அழைப்பினுடைய கருப்பொருளை நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த சோதனைகள் தான் நம்மை பக்குவப்படுத்துது என்று புரிந்து சொல்லும் போது நம்ம யாக்கோபுனுடைய அனுபவத்துல பார்த்தது போல அநேக சோதனைகள் நம்ம பூர்ணமாக்கப்படுவதற்காக தேவன் அனுமதிக்கிறதுனால அதன் மத்தியில நம்ம இருக்கணும். அதன் மத்தியில அதை மேற்கொள்வதற்கான பலன் மாத்திரம் கேட்டுட்டு அந்த சோதனைகள் மத்தியில கடந்து நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும். அந்த சோதனைகள் மத்தியில நம்முடைய விசுவாசம் வைராகியம் அன்பு எல்லாம் புடம்பிடப்படுவதற்கு நாம் அனுமதிக்கணும். ரொம்ப அதே வேளையில அந்த சோதனைகளின் மூலம் தான் நமக்கு கர்த்தர் இயேசுவோடு கூட ஆளுகை என்பது உணரும் போது அப்போஸ்தலர் பவுல் சீலானுடைய அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி. இந்த சோதனைகள் தான் அந்த பாருங்க, நம்மளுடைய வார்த்தைகள் அடங்க முடியாத ஒரு மகிமையை நமக்கு பெற்று தரும் என்கிறத உணரும் பொழுது அந்த சோதனைகளே நம்ம சந்தோஷப்படுவதற்கான காரணமாக கூட அங்க நமக்கு அமையணும். இப்படித்தான் பரிசுத்தவான்களே இந்த சோதனைகளின் மத்தியில அங்க இருப்பாங்க. சகோதர சகோதரிகளே, சோ இதை நாம சிந்திக்கலாம். ஏன்னா பொதுவா அந்த பாஸ் ஓவர் டைம் கடந்து வந்தனால அந்த பாயிண்ட் நம்ம உங்களுக்கு சொல்லலாம். கர்த்தருடைய பாத்திரத்துல நமக்கு என்ன இருக்குது? பானம் பண்றதுக்கு. அந்த உபத்திரவத்தின் பாத்திரத்துல நம்ம கூட உபத்திரவம் எல்லாம் எடுப்போம்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு பிரம்மாண்டமான காட்சிக்கு ரெடி ஆயிடும். என்னன்னா எப்படி இந்த யுகத்தின் முடிவுல நம்மளை எல்லாம் வந்து ரவுண்ட் கட்டும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோதனையின் மத்தியில தேவனுக்காக கர்த்தர் இயேசு போல அப்போஸ்தலர்கள் போல நிப்போம் பிரதர். அதுக்கெல்லாம் மனசு என்ன ஆயிடுது? ரெடி ஆயிடுதானே. இன்னைக்கு வர சின்ன ட்ரபிள்க்கு என்ன ஆயிடுது? அப்படியே மிக்ஸ் ஆயிட்டு இப்ப வர சோதனைகள்ல இந்த மாதிரி இருந்தா அந்த சோதனைகள்ல தேவன் நம்மள பார்க்க கூட அந்த சோதனைகள் நமக்கு அனுமதிக்கவே என்ன பண்ண அனுமதிப்பாரா மாட்டாங்களா? இன்னைக்கு வர ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயத்துக்கே சோர்ந்து போயிட்டு இருந்தோம்னா அந்த பெரிய சாட்சி கொடுக்கற வேலைக்கு தேவன் கொடுப்பாரா? மகனே நீங்க தான் வந்து இது சாட்சி கொடுக்கணும் கொடுப்பாருங்களா தேவன்? இல்லவே இல்ல. இந்த சோதனைகள் ஒருவேளை அந்த சோதனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுது? தகுதி படுத்துது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அன்றாட வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மை என்று கருதி நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா சோதனைகள் பாடுகள் சோர்வுகளின் மத்தியில இந்த அழைப்பினுடைய தாற்பயம் புரிஞ்சவங்களா மன ரம்யத்தோட சகிப்பு தன்மையோட பொறுமையோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட தைரியத்தோட தெளிவா தேவனுக்காக சாட்சி கொடுத்து சகோதரர்களுக்காக நின்று சுவிசேஷத்திற்காக கூட தைரியமாய் நாம நிற்க வேண்டியது மிக அவசியம். இந்த சிந்தை நம்முடைய இருதயத்துல இருக்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.